இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு முன்மாரி மலையின் ஆசிர்வாதங்களும் சாபங்களும். நம்ம முன்மாரி மலையை பற்றி பார்க்கும்போது முன்மாரி மலையில் பெரிய இழப்புகள் வந்தது. முதலாம் நூற்றாண்டில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அதே மாதிரி அநேகம் பேர் ரசிக்கப்பட்டாங்க. அந்த முதலாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போதே முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நூற்றாண்டு வரைக்கும் தான் நின்னது. அதுக்கப்புறம் எங்கேயா போச்சுன்னே தெரியல. அப்போ அந்த ஒரு நூற்றாண்டில் அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டார்கள். தேவனுடைய வல்லமை மிக வல்லமையாக பரப்பட்டது. அப்போ அந்த முன்மாரி மலைக்கு சாட்சியாக இருந்த ஜனங்கள் 120 பேர் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடும் கூடியிருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பலவிதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனாக அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த காரியத்தை அவர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அப்போ இன்றைக்கு முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே போய்விட்டது? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்மாரி மலையை எப்படி அன்றைக்கு கூடியிருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டார்களோ அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு மனதோடும் ஐக்கியத்தோடும் கூடியிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு சமயம் இல்லை. எல்லாத்துக்கும் குதிரை போகிற வேகத்தில், மின்னல் போகிற வேகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி பாஞ்சிட்ருக்காங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கோ நேரம் இல்லை. ஒரு மனசை எப்படி கொண்டு வர முடியும்? சரீரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் ஆவியும் ஆத்மாவும் அப்படியே சுற்றிட்டு வருது. அதனால் இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூணையும் ஒரு மனதாக பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுறதில்ல, அந்த சபைக்கு போகிறவங்களை பேசுறதில்ல, பரவாயில்ல. ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையாவது ஒருமுகப்படுத்தணுமே அப்படின்னா அது ஆவி வந்து அப்படியே அளப்பாயுது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார், 2-3 பேர் எங்கே இருப்பார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்போ ஜெபம் பண்ணுறது கண்டிப்பாக 2 பேர் 3 பேர் தேவை. அப்போ தனிப்பட்ட ஒரு ஆள்னால ஜெபம் பண்ண முடியாது பைபிள் வசனத்தின்படி. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், 2-3 பேர் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீ தனியாக இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார்னு ஒரு ஆள் வந்து வாதத்துக்கு வந்து நின்னாருன்னா எப்படி பதில் சொல்கிறது? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்தினாலே போதும், அங்கே ஆண்டவர். இது ஒவ்வொன்றும் ஒரு ஆழத்துவமாக இருக்கிறது. சரீரம் எப்படி வந்து மிஷின் மாதிரி வேலை செய்தோ அதே மாதிரி ஆவி ஆத்மாவும் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு இயந்திரத்தை போல சிந்தித்து தியானித்து செயல்படுறதுனால அதுவும் ஒரு ஆளாக மாறுகிறது. இப்படியாக ஆவி ஆத்மா சரீரம் ஒருமையாக இருந்து செயல்படும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 14:26-27 வார்த்தைகளை வாசிப்போம். யோவான் 14:26-27 யோவான் 14:26-27 போதும். முன்மாரி மலை அல்லது பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு ஊற்றப்படும் பொழுது அவனுக்கு பூரண இளைப்பாறுதல் கிடைக்கும். பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி கேட்டுட்டு கவலையே பட மாட்டான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஊரில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி தேவனுடைய ஜனங்களுக்கு அல்லது குறிப்பாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுடைய கவலையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவியானவருக்கு நாம் எப்படி நல்லவங்களாக நடக்கிறது, எப்படி பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்கிறதா அவங்களுடைய கவலை. அப்போ நான் வசனத்தில் நாம் பார்க்குறோம், தேற்றவாளன் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் வரும் பொழுது நினைப்பூட்டுவார். என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து, யாருக்காவது தெரியுமா? எப்படி யாருக்காவது பரிசுத்தாவி பெற்றிருந்து அவர் என்னத்தை நினைப்பூட்டிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? தேற்றவாளன் இருந்தால் தான் தேட்டிகிட்டே இருப்பார். இல்லாட்டினா மனசை தேற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்றா குதிரை ரேஸுக்கு போவாங்க, இல்லாட்டினா ஊட்டி கொடைக்கானலுக்கு போவாங்க, இல்லைன்னா நிறையா சாப்பிடுவாங்க. இப்படி மனுஷன் தன்னுடைய மனசை தேத்துறதுக்கு எங்கெங்கயோ போயிட்டு இருப்பான். ஆனால் பரிசுத்தாவி பெற்ற ஜனங்களுக்கு மனசை தேத்துறதுக்கு இருதயத்தில் எப்பவுமே இருந்து தேடிக்கிட்டே இருப்பார். கவலைப்படாத, கலங்காத,
வெளியே சுத்த மாட்டான்.
வெளியே சுத்த மாட்டான், கரெக்டு, சோத்திரம். இப்படியாக இருந்து தேட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தேற்றும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியத்தையும் நினைப்பூட்டுவார். என்ன நினைப்பூட்டுவார்? சோத்திரம். யோவான் 16:7-8 வார்த்தையில் வாசிப்போம். போதும், நான் போவேன் ஆகில். அப்படின்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் பிரிச்சு எடுத்தாதான் அவனுக்கு தேவனுடைய ஆவி என்னங்கிறது புரியும். இன்னைக்கு என்ன பண்றான்னா, ஆவி ஆத்மா சரீரம் மூணையும் பிடிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிலுவையில் அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு, அன்னைக்கு பிறந்த மாதிரி பிறக்க வச்சுக்கிட்டு, அன்னைக்கு இருந்த மாதிரி எல்லா செயலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் பிரிச்சு எடுத்தானா, அவர் சொன்ன ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சொன்ன வார்த்தைகள் என்னங்கிறது புரியும். அப்போ அப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ சரீரம் இது, அவர் சொன்ன வார்த்தைகள் இது அப்படின்னு சொல்லி பிரிச்சு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்திலே வருகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரோ இல்லையா நம்மளுக்கு முதல்ல தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு தெரியும். அப்போ பாவம், நீதி, நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அந்த காரியத்தை நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது அர்த்தம். தீமையெல்லாம் பாவம்தான். பைபிள் இருக்கிற மோசே கொடுத்த பிரமாணம் எல்லாம் அதில் பாவத்தை பற்றி சொல்லியிருக்குது, நீதியை பற்றி பைபிளில் நிறைய இடத்துல எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அப்போ பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு பாவம் சொல்லுகிறது இது, பரிசுத்தாவி பெறாதவர்களுக்கு தீமையெல்லாம் பாவம் தான். இப்படியாக ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார், அவர்களுக்குள்ள பாவம் என்று உணர்த்தப்படுகிறது ஒரு காரியம் இருக்கிறது, அதே மாதிரி நீதியும் உணர்த்தப்படுகிற ஒரு பிரமாணம் இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன பிரமாணம் சொன்னார் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி பரிசுத்தாவி இன்றைக்கி நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னு பரிசுத்தாவி இல்லாதவங்ககிட்ட நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறது? சோத்திரம். மத்தேயு 5:6-7 கேட்டு கேட்டு மனப்பாடம் பார்த்து ஒரு ஆள் டேப் ரெக்கார்டில் சொல்லிட்டு இருக்காங்க இங்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு அநேக காரியங்களை சொன்னாங்க. வேதத்தில் நாம் பார்க்கும்போது திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிற காரியம் ஒரே ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அப்போ எல்லா ஜனங்களை பார்த்து அவர் மலை மேலே உட்கார்ந்துட்டு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆமாம். அப்போ மத்தைய 5:3 முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் பாவம்னா என்னான்னு கரெக்டாக சொல்லியிருக்கோம். பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பாவத்தை பற்றி சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசேக்கு சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தது யாருன்னா நான் தான். இன்றைக்கி நான் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதான் அதனுடைய பொருள். மோசேக்கு சீனாய் மலையில் வெளிப்பட்ட தேவன் இப்பொழுது உங்களுக்கு நேரடியாக அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 5:6 பாவத்தை குறித்தும், மத்தேயு 6:6 நீதியை குறித்தும், மத்தேயு 7:6 நியாய தீர்ப்பு குறித்தும் சொல்லுகிறது. இந்த மூணு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா மூணு காரியம் தெளிவாக இருக்கும். மற்ற யாராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிப்போம். போதும். இந்த வசனத்தில் என்ன சொல்லுது, நீதி எப்படி செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதி என்ன, நீ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டு நீ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஆறாம் அதிகாரம் முழுவதும் வரும். ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிப்போம். போதும். நீ நியாயம் தீர்க்கப்படுவது எப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல மற்றவனை குற்றவாளியாக தீர்க்காத. அப்போ நியாய தீர்ப்பை பற்றி இந்த அதிகாரம் உணர்த்துது. இந்த அதிகாரம் முழுவதும் பின்னால் வாசிங்கன்னா எல்லாம் நியாய தீர்ப்பினுடைய செய்தியாக தான் வந்துட்டுருக்கு. அப்போ பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் இந்த மூணு காரியத்தையும் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது தெரியாமல் வேறு என்ன நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை. அப்போ பரிசுத்தாவியான நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது பாவம்னா என்ன, பழைய ஏற்பாட்டில் என்னன்னு சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்னன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீதினா என்ன, நான் இன்றைக்கு நான் என்ன நீதி செய்ய வேண்டும். நியாய தீர்ப்புனா என்ன, பழைய ஏற்பாட்டில் எப்படி நியாய தீர்ப்பு இருக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் எப்படி இன்றைக்கு நியாய தீர்ப்பின் பிரமாணம் இருக்கிறதுங்கிறத பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உணர்த்துவார். ஒன்று கொரிந்தியர் 14 அதிகாரம் 20-22 வரை வாசிப்போம். 14:20-22 வரை. போதும். இன்றைக்கு பரிசுத்தாவியை பேசுகிற ஜனங்கள் எப்படி பேசுறாங்க, வார்த்தையினால விவரிச்சு பேசுறது இல்லை, யாருக்கும் புரியாத ஒரு பாசையில அப்படியே சும்மா தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடறாங்க. ஆமா, பரிசுத்தாவியை வந்து பேசுறதுன்னு சொன்னால் அந்த பரிசுத்தாவி பேசும்போது அந்த வார்த்தை யாருக்குமே புரியாது. காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால இந்த பரிசுத்தாவிக்கு பதிலாக ஒரு கலகத்தின் ஆவி, அது யாருக்குமே புரியாத ஒரு வார்த்தை அல்லது யாருக்கும் புரியாத ஒரு பாஷை, அதான் மறுபாஷை. மறுபாஷைன்னு சொன்னால் உலகத்திலே யாருமே பேசக்கூடாத ஒரு பாஷை, அந்த பாஷை பேசுனா யாருக்கும் புரியாது. நீங்கள் வெளியில் சபையில் போயிருக்கும்போது கேட்கலாம், நான் அன்னி பாஷை பேசுகிறப்பாங்க. வருஷத்தாவியில் எத்தனையோ நல்ல நல்ல வரங்கள் இருக்குது. இந்த அழிஞ்சு போகிற வரத்தை பிடிச்சிக்கிட்டு நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் யாருக்குமே புரியாது. இந்த பரிசுத்தாவியில் இருக்கிற இந்த அந்நிய பாஷையை பற்றி வியாக்கியானம் பண்ணுற சபைகள் நிறைய இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் அந்நிய பாஷையே கிடையாது அப்படின்னு போதிக்கிற சபைகள் நிறையா இருக்குது. அந்நிய பாஷை பேசும்போது அதுக்கு அர்த்தம் சொல்லணும், அதுக்கு அர்த்தம் சொல்லலைன்னா அதை சபையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல சபைகள் கண்டித்து உணர்த்துது. ஆனாலும் பல சபைகள் என்ன சொல்லுது, எல்லோரும் நாம் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு யாருக்கும் தெரியாத பேச்சை பேசி எனக்கும் தெரியாது அதனால் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம், நாம் தேவனுடைய வார்த்தையில் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா என்ன அடையாளம் சொல்லுங்க பாப்போம். இப்போ வார்த்தையிலே இருக்குது, நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் அல்லது நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அடையாளம் நம்மளுக்கு, என்ன விசுவாசிகளுக்கு அடையாளம், என்ன காரணம் இருக்கு, என்ன காரியம் இருக்குது அங்க, தீர்க்க தரிசனங்களை பேசணும். நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசன காரியங்களை பேச வேண்டும். அப்படின்னா இன்றைக்கு என்ன நடக்கிறது, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நாளைக்கு இப்படி நடக்க போகிறது, இது கடந்த காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம், இது இன்றைக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லி கால தொடர்புடைய வார்த்தைகளை கோர்த்து காலத்திற்கு ஏற்றபடி இசைந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை கோர்வையாக பேசணும். இன்னைக்கு பைபிளில் நிறைய வசனம் பேசுவாங்க, ஆனால் எதுக்கு ஒன்று கூட ஒன்று ஒத்து வராது. அது தீர்க்க தரிசனம் இல்லை. பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்து திருப்பி திருப்பி நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கிலும் வரத்திலும் உன்னை காப்பார், உன்னை ஒரு தீமை அணுகாது லைனாக சொல்லிட்டு போவாங்க, அது தீர்க்க தரிசனம் இல்லை. ஆமாம், தீர்க்க தரிசனம் சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை படித்ததில் நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, அது நாம் நம்முடைய இருதயத்தில் எப்படி கால தொடர்புடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த மூணு காலத்தையும் இசைந்து வர மாதிரி இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கோர்த்து இணைத்து தெளிவாக பேச வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளம். நாம் எந்த பாஷையில் ஆனாலும் பேசலாம், தேவனுடைய வார்த்தை பேசினா போதும், அடுத்தவங்களுக்கு புரிஞ்சால் போதும். சரி பரவாயில்ல. ஆனால் அந்நிய பாஷைனா யாருக்கும் தெரியாத பாஷை, அதனால அவங்களுக்கும் தெரியாது, அதனால அடுத்தவங்களுக்கும் தெரியாது. அப்படியாக அப்போஸ்தலனாய் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், மறு பாஷைக்காரனாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. இங்கிலீஷ் பைபிள் இதை எப்படி தெரியுங்களா போட்டிருக்கு, பொன்னவாயம் பேசுறதுன்னு அர்த்தம். பொன்னவாயனா தத்தி தத்தி பேசுவாங்களா, அப்படி இல்லை, வார்த்தைகள் வந்து செதறி செதறி வரும், தொற்றுவாய் கடைக்கு போனா அப்படி. தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்கிட்ட பேசும்போது தெளிவா புரியும். பொன்னவாயம் பேசினானே எப்படி இருக்கு, அப்படி வந்து இன்னைக்கு அந்நிய பாஷை இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, அப்போஸ்தலன் பவுல் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத எடுத்து புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கார். அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்கு அர்த்தம் சொல்லணுமே, அர்த்தம் சொல்லணும்னா வசனம் தான் சொல்லுது. நீங்கள் அந்நிய பாஷையில் அர்த்தம் இல்லாமல் பேசுனா உங்களை எல்லாம் பரிகாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குதா, அது கரெக்டு, பரிசுத்தாவி கரெக்ட். இங்கே அந்நிய பாஷைக்கு விரோதமெல்லாம் பேசுகிறான், அன்னி பாசி வசனமே சொல்லுது, நீங்கள் வந்து அர்த்தம் இல்லாமல் பேசுனா மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குதா. சொல்லணும், அப்படி சொல்லாமல் இருக்கிற பக்கம் அடுத்தவன் பரிகாசம் பண்ணுவான். சோத்ரம் ஏசையா 28:11-13. ஏசையா 28:11-13. போதும். இப்ப அன்னி பாஷை வந்து பொன்னவாயம் பேசுற மாதிரி பேசுறவங்க, அவங்க சாதாரணமாக தேவனுடைய வார்த்தையை எப்படி பேசுவாங்கன்னா, அந்நிய பாஷை பேசுகிறவங்க இன்றைக்கி சபையில் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அந்நிய பாஷை இருக்குது அதை நான் பேசுகிறேன்னு சொல்லி நம்புகிறவங்க தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பேசுவாங்கன்னா, இங்கே கொஞ்சம் எடுத்து பேசுவாங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேறொரு வார்த்தையை எடுத்து பேசுவாங்க. நாலஞ்சு வார்த்தைகளை தொடர்ந்து பேசும்போது அந்த நாலஞ்சு வார்த்தைகளை இணைக்கிறதுக்கு அந்த பாலமாக இருக்கிற பரிசுத்தாவி அதில் இருக்காது. பைபிளில் வந்து நிறைய வசனம் தெரியும், அதனால் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சேன்னு சொல்லி சொல்ல முடியுமா, முடியாது. இப்போ பைபிளில் நாம் பார்க்குறோம், லூசிஃபரை பற்றி சொல்லும்போது நீ தானியலை பார்க்கிலும் ஞானம் உள்ளவன், ரகசியங்கள் ஒன்றும் உனக்கு மறைபொருள் இல்லை. அப்போ ஏன் வந்து எல்லா காரியத்தையும் லூசிஃபர் தெரிஞ்சுக்க முடியல, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரகசியங்களை தெரிஞ்சாலும் அதை இணைக்கிறதுக்கு பாலமாக இருக்கிற பரிசுத்தாவி இருந்தால் தான் எதுக்கு எதுக்கு எந்தெந்த ரகசியங்கள் தொடர்பு இருக்கிறதுங்கிறத பரிசுத்தாவியானவர் தான் விளக்க முடியும். அதனால் இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறவங்க அல்லது அர்த்தமில்லாத பாஷையை பேசுகிறவங்க சாதாரணமாக பைபிள் வார்த்தைகள் எடுத்து பேசுனாங்கன்னா பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் மற்றொரு வார்த்தைக்கும் தொடர்பு இருக்காது. அதனால் இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு மாறி 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 பல வசனங்கள் எடுத்து பேசுவாங்களே ஒழிய ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை இணைத்து தேவனுடைய கருத்தை உணர்த்தாது அல்லது தேவனுடைய ரகசியங்களை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தாது. ஒன்று கொரிந்தியர் 2:12-16 ஒன்று கொரிந்தியர் 2:12-16
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு தள்ளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மஸ்வாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு வைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
போதும். அப்போ இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை வச்சு இன்னொரு வார்த்தையை சம்பந்தப்படுத்தி பேசும்போது அந்த ரெண்டு வார்த்தையிலையும் பரிசுத்தாவியினுடைய இணைப்பு இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறாரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வேதத்திலிருந்து எடுத்து பேசுகிற பல வார்த்தைகளை ஒன்றாக இணைக்கும் பொழுது அந்த ரகசியம் நல்லா புரியும். அதில் தேவனுடைய ஆவி இருக்கிறதுங்கிறத தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் எளிமையாக உணர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பேசுகிறவனுக்கும் இந்த வார்த்தைகளை சரியாக கோர்க்க முடியாமல் பேசும்போது அதை கேட்குறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் அது புரியாது. அப்போ ஒரு மனுஷன் வேதத்தை வாசித்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பரிசுத்தாவி தேவை. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் பரிசுத்தாவி தேவை. அப்போ பரிசுத்தாவி பேசின ஜனங்கள் பேசின வார்த்தைகளை பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். ஏசையா 34:16-17 ஏசையா 34:16-17
கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதே அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்து அவைகள் என்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும்.
போதும். தேவனுடைய வார்த்தைகளை ஆவிக்குரிய நிலைமையில இணைக்கிறதற்கு ஜோடியான வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவி இருந்தாதான் இந்த வார்த்தைக்கு ஜோடியான வார்த்தை என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளா பார்த்து ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு இணைச்சேன்னு வைங்களேன், அதை இணைக்க முடியாது, அது சேராது. இப்போ உதாரணமாக பரிசுத்தாவினா என்ன வியாக்கியானம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 10 கன்னிகள் போனாங்க பார்த்தீங்களா, 5 பேர்கிட்ட விளக்கு இருந்தது, எண்ணெய் இருந்தது, 5 பேர்த்துக்கிட்ட ஆமாம் எண்ணெயும் இல்லை பாத்திரமும் இல்லை. அப்போ எண்ணெயை போய் நீங்கள் விற்கிறவங்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து 5 பேர் தத்தி விட்டாங்க. அப்போ எண்ணெய்னா இன்றைக்கி பரிசுத்தாவிங்கிறாங்க கரெக்டாக இன்றைக்கி இல்லையா, கேளுங்க என்னென்ன பரிசுத்தாவியா இல்லையான்னு பல சபையில் சொல்கிறாங்களே இல்லையா, நிறைய பேர்த்துக்கு தெரியும். இன்றைக்கி சில சபையில் என்னென்ன பரிசுத்தாவிங்கிறாங்க. அப்படின்னா பரிசுத்தாவி எந்த கடையில் விற்கும்? அப்போ இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை இணைக்கும் பொழுது அங்கே பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் புரியும், இல்லாட்டும் புரியாது. அப்போ என்னங்கிறது பரிசுத்தாவி அல்ல, என்னங்கிறது வேற ஏதோ ஒரு பொருள். அடையாளம் சொல்லியிருக்கு பைபிள்ல எண்ணெய் விற்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான், அதனால என்னன்னா சரி அந்த கடையில் கிடைக்குங்கிறது நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடையில வந்து எண்ணெய் வந்து சும்மா கிடைக்காது, வேறு பொருள் வாங்கினாதான் அந்த கடைக்காரங்கிட்ட சும்மா கிடைக்கும். எண்ணெய் விற்கிற ஆள் யாருங்கிறது தெரியுமா உங்களுக்கு? எண்ணெய் விற்கிறக்கு ஒரு ஆள் இருக்கார். வெளிப்படுத்தல் 6 ஆம் அதிகாரம் எண்ணெய் விற்கிற ஆள் வாசிப்போம்.
ஒரு பணத்துக்கு ஒரு படி போதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் போதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன்.
போதும். இந்த கோதுமை வாங்குறவனுக்கு தான் எண்ணெய் வந்து சும்மா கொடுக்குறாங்க, ஆனால் சேதப்படுத்தக்கூடாது. சும்மா கிடைக்குதுன்னு சேதப்படுத்திட்டா திருப்பி கிடைக்காது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, கோதுமைனா தேவனுடைய வார்த்தை, ஒரு பணம் அப்படின்னா ரட்சிப்பு. ரட்சிப்பினால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு எண்ணெய் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எண்ணெய்ன்னு சொன்னால் பரிசுத்தாவி இல்லை, எண்ணெய்ன்னா தங்களுடைய தவறுகளை திருத்துவதற்கு கொடுக்குற உபதேசம். எப்படி விளக்கில் எண்ணெய் ஊற்றும்போது விளக்கு எரியுதோ, அதே மாதிரி நம்முடைய தவறுகளை நாம் திருத்தும் போது நம்முடைய விளக்கு எரியும். எண்ணெய் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி வெளிச்சம் இல்லாமல் இருக்குதோ, அதே மாதிரி நம்ம தவறை திருத்தாமல் இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சம் நற்கிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்புறம் போக ஆரம்பிச்சு. அதான் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் ஆண்டவர் வந்து அதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நற்கிரி இல்லைன்னா மொத்தமாக அந்த விளக்கு அணைக்கிறது இல்லை. எப்போ அவன் எண்ணெய் ஊற்றுவான், எப்போ வந்து அவனுடைய தவறுகளை உணர்ந்து என்னைக்கு திருந்துவாங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் இன்றைக்கு பரிசுத்தாவி இருந்தால் தான் நம்ம வார்த்தைகளை இணைக்க முடியும். அப்படி இணைக்கிற வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி இல்லாமல் நம் தேவனுடைய வார்த்தைகளை இணைச்சோம்னா அது நம்மளுக்கும் புரியாது, அடுத்தவங்களுக்கும் புரியாது. ஏசாயா 37 ஆம் அதிகாரம் 30-32 வாசிப்போம். ஏசாயா 37:30-32
உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும்.
அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருஷம் தானாய் விளைஞ்சதை சாப்பிடுவீங்க, 2வது வருஷம் தப்பி பயிரானதை சாப்பிடுவீங்க, 3ஆம் வருஷம் விதைத்து அறுத்து சாப்பிடுவீர்கள். இந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜனங்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். வெளிப்படுத்தல் 17:14 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:14
ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இவர் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும்
தானா விளைஞ்சது யாருமே சொல்லாம இந்த காதல போய் அந்த காதல போனது போட்டு தங்கினது தங்கட்டுன்னு சொல்லிட்டு தானா காதுக்கு வர்றதை கேட்டு கேட்டு இருந்தோம்னா இப்படித்தான் வாசிக்க முடியாம திணறும். அப்போ 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட இருக்கிறவர்கள் 3 வகையான ஜனங்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையில்லவர்கள். இந்த 3 வகையான ஜனங்கள் 3 வகையான ஜனங்களா, 1 வகையான ஜனமா, எத்தனை, 3 ஜனமா அல்லது 1 ஜனமா?
1 ஜனம்தான்.
எப்படி? இல்லை, இங்கே சொல்லப்பட்டது 3 வகையான ஜனங்களை சொல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 3 வகையான ஜனங்களும் கூட இருக்காங்களா, இந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்து 1 வகையான ஜனமா? இல்லை, சரியான பதில் வரல. இப்போ இந்த 3 வகையான ஜனங்கள் இங்கே நிற்கிறாங்க ஆண்டவர் கூட. இந்த மூணு குரூப்பாக நினைக்கிறாங்களா, இல்லை இந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிற ஜனங்களா? இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை. ஆ சொல்லுங்க, மூணு பேர் ஒன்று தான். எப்படி?
ஏன்னா உண்மை இருந்தால் தான் அந்த
ஒரே வகையான ஜனங்கள் தான். இந்த ஒரு வகையான ஜனம் எங்கெங்க இருந்து படி மாறி மாறி வந்திருக்காங்கன்னா, முதல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்ன்னு சொல்லும்போது, அந்த தெரிந்தவர்கள் வந்து யாரில்? அழைக்கப்பட்டவனாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாறியிருக்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தும் திரும்பவும் உண்மையாக இருக்கிற ஜனங்க ரொம்ப கம்மி. அப்போது நாம் எல்லாருமே வந்து முதல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருந்தோம், அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுறது ஒரு சிலர் தான் மாறுறாங்க. மற்ற அழைக்கப்பட்டவன் ஒருவனாயிலும் என்னுடைய கல்யாண விருந்தை புசிப்பதில்லை. இன்னைக்கு அழைக்கப்பட்ட கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்களா? தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறாங்களா? இல்லை. அப்போ திரளான ஜனங்கள் இருக்காங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ பூமியை பாருன்னாரு. பூமியை பார்த்தான், உன்னுடைய ஜனத்தை கடல் மனதத்தனையாக பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு பூமிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வார்த்தை பெற்ற ஜனங்களை பார்த்தா, உலகத்தில் திரளான ஜனங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்காங்க. மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர், அநேக கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது, தேவனை அறிந்த ஜனங்கள் கடல் மனதத்தனையாக இருக்காங்க. அதெல்லாம் பூமிக்குரிய காரியம்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம வானத்தை பார்க்க சொல்கிறாரு, நட்சத்திரங்களை பார்க்க சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய ஜனத்தை நட்சத்திரங்களை எத்தனையாவது மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ மேலான காரியங்களை சிந்திக்கிறவர்கள் ஒரு சில ஜனங்கள் தான். அப்போ இன்றைக்கு பூமிக்குரிய நிலைமையில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்காங்க. அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேடி பார்க்கும்போது ஒரு சிலர் தான் வர்றாங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலிருந்தும் மிகவும் உண்மையுள்ள ஜனங்களாக மாறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியும் வடிகட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஜனம்தான் வந்திருக்காங்க. இந்த அழைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 37:30 நாம் வாசித்தபடி, முதல் வருஷம் தானாக விளைஞ்சதை சாப்பிடுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாமே தானாக காதுக்கு வர்றத கேட்டுக்கொள்வாங்க. பைபிளில் படிக்கும்போது தானாக எந்த வசனம் புரியுதோ அதையே தங்களுடைய வியாக்கியானமாக எடுத்துக்குவாங்க. அடுத்தவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, சபைக்கும் போக மாட்டாங்க, தானாக வர்றது. எனக்கு என்ன தானாக புரியுதோ. ஆமாம், இது அழைக்கப்பட்டவருடைய குணாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் வேதத்தை வாசித்தாங்கன்னா அவங்களுக்கு தானாக புரியறது மட்டும்தான் புரியும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்க்கும்போது, தப்பி பயிரானது சாப்பிடுவீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தப்பி பயிரானது அப்படின்னா, இப்போ நாம் மாங்காய் மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது. ஒவ்வொரு சீசனில் வந்து அது நிறைய காய்க்கும். ஆனால் சீசன் முடிஞ்ச உடனேயும் ஒன்று ரெண்டு காய், தப்பு காய் அங்கங்கே இருக்கும், அது விளைஞ்சிருக்கும். அதுக்கு இளம் மரக்காயாக இருந்து அப்படியே இருந்து வளர்ந்துருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தேடி பார்த்து கண்டுபிடிச்சி, எப்பா இது தப்பு காய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இனிப்பாக இருக்கும். அப்போ சீசனில் வர்ற காய் வந்து ஒரு சாதாரண சுவையில் இருக்கும், தப்பி பயிராகிறது வந்து நல்ல ருசியாக இருக்கும். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறதுங்கிறத தேடி பார்த்து அதை எடுத்து படிப்பாங்க. அழைக்கப்பட்டவன் தானாக நம்மளுக்கு புரிஞ்சா சேர்த்தான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி அல்ல, இவங்களுக்கெல்லாம் தெரியாத ரகசியத்தை எனக்கு தெரியணும் அப்படின்னு தேடி தேடி வாசிப்பான், தேடி தேடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்பான். அப்படி ரெண்டாவது படி. மூணாவது படி என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையுள்ளவர்கள். உண்மையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரகசியங்களை தேடி தேடி படித்தா பத்தாது. இந்த ரகசியங்கள் நம்மளுக்குள்ளேருந்தே நிறைய வரணும், நாமளே நிறைய ரகசியம் பேசணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ண முடியும்? அப்போ மூன்றாவது இருக்கிற உண்மையுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூன்றாம் வருஷம் வாசிப்போம், 31 வசனம், ஏசாயா 37:31.
வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை பூசிப்பீர்கள்.
ஆ, மூன்றாம் வருஷத்துல விதைக்கிறது, எங்க விதைக்கிறது? முள்ளுல போய் விதைக்கிறதா? நல்ல நிலத்தை தேடி பார்த்து விதைக்கணும். நல்ல நிலை எதுன்னா நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணி முள்ளுகளெல்லாம் எடுத்து கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்து விதைச்சோம்னா, விதைக்கும் போது தான் பசு தாவியானோடைய கிரியை அங்கே நடக்குது. நம்ம வசனத்தில் பார்க்குறோம், இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் விதைச்சேன், அப்போல்லாம் நீர் பாய்ச்சினா, தேவன் தான் விளைய செய்கிறாரு. அப்போ விளைய செய்கிறது தேவன் தான். அப்படின்னா பசு தாவியானவர் தான் விளைய செய்யணும். இன்றைக்கு பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அள்ளித்தூவும் விதைகளை இன்றைக்கி நிறைய பேர் எடுத்து பிரசங்கிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் மிகுதி. தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்கள் கூட்டம் மிகுதி. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை திரள் திரளான ஜனங்கள் அறிவிக்கிறாங்க. ரேடியோவிலையும் டிவியிலையும் தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் இன்றைக்கி ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறது. ஏன் யாருக்கு பிரயோஜனப்படலை? அதெல்லாம் முள்ளுள்ள இடத்துல விழுந்துருச்சு, பொருளாசை இருக்கிற ஜனங்கள்கிட்ட விழுந்துருச்சு, பணாந்தரத்தில் விழுந்துருச்சு. அப்படின்னா கஷ்டப்பட்ட துன்பத்திலேயும் கஷ்டத்தில் இருக்க ஜனங்கள், கடுமையான மனசு இருக்கிற கற்பாறையான நிலங்களுக்குள்ளே விழுந்துருச்சு. நல்ல நிலத்தில் விழுந்தது கொஞ்சம் தான். ஆமாம், பாலைவனத்தில் வெளியருகே விழுந்துருச்சு. அப்படின்னா நான் காற்று வாக்கில் கேட்டுட்டு போகிறவங்ககிட்ட அந்த வசனம் போய் விழுந்துருச்சு. ஆனால் நல்ல நிலத்தில் வெளியும் போது, அது விழுந்த போது அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. அப்போது நாம் விதைக்கிறது நாம தான் விதைக்கிறோம், ஆனால் விளைய செய்கிறது பசு தாவியானவர். அதனால மூன்றாம் வருஷத்திலே இருக்கிற ஜனங்கள் விதைத்து அறுத்து அதன் கனியை புசிக்கிறார்கள். அது யார் விதைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூதா வம்சத்தார். ஆமாம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறார்கள். யூதா வம்சத்தார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பைபிளில் இருக்கிற மாதிரி அப்படியே பொருளை பின்பற்றுறது. ஜாதியுடைய ஆசரிப்பு முறை இல்லாமல் தேவனுடைய ஆசரிப்பு முறையில் அப்படியே நாம் பின்பற்றும் போது அவங்க தான் யூதா வம்சத்தாராக வர்றாங்க. அவங்க தான் கீழே வேர் பற்றி. அப்படின்னா இருதயத்தில் தேவனுடைய வசனத்தினுடைய வேர் ரொம்ப ஆழமாக போயிருக்கும், நல்லா தெளிவாக பேசக்கூடிய ஞானம் இருக்கும். இப்போ கனி மேலே கொடுக்கறது அப்படின்னா நற்கிரியல் அவங்க வந்து செய்யுமாங்க. இப்போ இருதயத்தில் நிறைய ரகசியம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமா? மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டாமா? கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய நற்கிரியலை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இப்போ மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சியோன் மலையிலிருந்தும் புறப்படுவார்கள். சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்படின்னா எருசலேமிலும் சியோனிலும், எருசலேம்னா தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறவர்கள், சியோனா தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையில் இருதயத்தை விதைக்க முடியும். அங்கே விதைச்ச விதைக்கு பசு தாவியானவர் வளர செய்வார். அப்புறம் ஒரு வசனம் போய் இருதயத்தில் இருந்து சிந்தித்து தியானிக்கும் போது அநேக ரகசியங்களாக வாய்வழியாக புறப்பட்டுவார். அப்போ தேவனுடைய பரிசுத்தாவி இருந்தாதான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச முடியும். அப்போ பரிசுத்தாவி இல்லாதவன் வேத வசனத்தை படிக்கிறதுக்கும் பரிசுத்தாவி இருக்கிறவர்கள் வேத வசனத்தை படிப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அழைக்கப்பட்டவங்க தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கும், அதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பைபிளை படிக்கிறதுக்கும், பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் பைபிளை படிக்கிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் எல்லாரும் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் படித்தேன், எல்லா ரகசியம் எனக்கு புரிஞ்சிருமா? புரியாது. அப்போ நம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளிலே காத்திருந்து, பிரமாணத்திலே காத்திருந்து படிக்கும்போது நம்முடைய இருதயத்திலே நல்ல வேர் போய் அது நல்ல கிரியைகளாக வெளிப்படும். அப்போது தேவனுடைய வார்த்தைகளாக நாம் தெளிவாக பேச முடியும். அப்போ சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்படின்னா தேவன் அதை கண்டிப்பாக, தேவன் இந்த வசனத்திற்கு ஒரு கட்டளை அனுப்பியிருக்கிறார், நீ இந்த வசனம் வந்து இந்த இடத்துக்கு போ, இன்னாருக்கிட்ட எடுத்துகிட்டு போ, அவர்களுக்கு நீ நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்திற்கும் தேவன் ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அந்த கட்டளை தான் நம்முடைய எல்லாருடைய இருதயங்களை வந்து நம்மை மணந்திருப்புகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது நம்ம மணந்திரும்புகிறோம், ஏற்று நிற்கும் போது தேவனுடைய சாபம் நம்மளுக்கு வெளிப்படுகிறது. ஒன்று கொரிந்தியர் 14:5-6 வார்த்தைகளை வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 14:5-6.
நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலே மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகள் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன?
போதும். இன்றைக்கு திரளான ஜனங்களை கூடியிருக்கும் போது இன்னைக்கு ஜபம் பண்ணலாம், நம்ம வந்து காத்திருந்து ஜபம் பண்ணலாம், உபவாசம் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடும்போது அந்நிய பாஷையே முக்காவாசி பேசி முடிச்சிருவாங்க. தீர்க்க தரிசனத்தை பேச மாட்டாங்க, பைபிளில் இருக்கிற ரகசியங்களை பேச மாட்டாங்க, ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஜனங்களாம் நினச்சிக்குவாங்க, அப்பா துதி ஆராதனை பயங்கரமாக வல்லமையாக நடக்குது, இந்து கோயிலில் எப்படி 5000 சமஸ்கிருதத்தில் பேசிகிட்டு இருந்தானா, நம்மளுக்கு என்ன தெரியும், அவர் ரொம்ப பக்தியிலிருந்து பேசிகிட்டு இருப்பாருன்ட்டு நம்ம நினச்சிக்குவோம், ஆனால் அவர் பேசுறது சமஸ்கிருதம். அதே மாதிரி கிறிஸ்தவங்களை பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன், புரஜாதி மனுஷன் ஒரு வரும்போது, ஓ 5000 வந்து சமஸ்கிருதத்தில் பேசுகிற மாதிரி இவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு போயிடுவான். அதே மாதிரி ஆர்சி ஃபாதர்கிட்ட எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு போனோம்னா ஆர்சி ஃபாதருக்கு எப்ராய பாஷை நல்லா தெரியும். எப்ராய பாஷை படித்து பேசி பரிச்சு எழுதுனதுக்கப்புறம் தான் அவர் அங்கே ஆர்சி சர்ச்சுக்குள்ளே வர முடியும். ஆமாம், அப்போ தான் வர முடியும், இல்லைனா அங்கே மேடையில் வந்து நிற்க முடியாது. அப்போ அவர் வந்து எப்ராய பாஷை பேசினா நம்மளுக்கு என்ன முடியும் கேட்டால், நானும் பைபிள் தான் பேசுகிறேன். அப்படியாக ஜனங்களுக்கு புரியாத எந்த வார்த்தையை பேசினாலும் அங்கே அர்த்தம் இல்லை. ஜனங்கள்லாம் கூடியிருக்கும் போது, தேவனை ஆராதிக்க வரும்போது அல்லது துதிக்க வரும்போது நாம் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகளை பேச வேண்டும். அதை விட்டு போட்டு அர்த்தம் இல்லாத அந்நிய பாஷையை பேசிகிட்டு இருந்தால் யாருக்கும் புரியாது. அதனால் அந்த ஊழியம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஊழியமாக இருக்கும். ஏசையா 33:19-20. ஏசையா 33:19-20.
அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சினுடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுபடுவதும் இல்லை.
போதும்,
அறுந்து போவதும் இல்லை.
சியோனை எருசலேமை நோக்கி பார். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீ வாசித்து பார். அதை விட்டு போட்டு அர்த்தமில்லாத பாஷையை பேசுகிற ஜனங்களை நீ பின்பற்றி போகாத, புரியலையே நீ விட்டுரு. உனக்கு விளங்காத பாஷையும் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு மற்றவங்க பேசும்போது புரியலையா, உடனே விட்டுறணும். ஆமாம், ஓரமாக கட்டிடணும். அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் முடியும். அப்படின்னா பேசுகிற பாஷையும் புரிய மாட்டேங்குது, பேச்சும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா விளையிடணும். பணம் வருது, நிறையா கூட்டம் வருது, நானும் கூட்டத்தில் கும்மாளம் போடுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம்னா அங்கே தேவனுடைய சாபத்தை வரும். அதனால் நீ சியோனை நோக்கிப்பார், அங்கே அமைதியாக இருக்குது, எருசலேமை நோக்கிப்பார். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நோக்கிப்பார், உனக்கு சமாதானம் கிடைக்கும். அப்போ எருசலேமிலும் சியோனிலும் நிலைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார், அங்கு நிலையான சமாதானமாக இருக்கும். உபாகமம் 11:13 வரை வாசிப்போம்.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கொண்டு அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் என்னையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாதிரியும் பின்மாதிரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளில் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவார் என்கிறார். உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேர்ந்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் போது மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள்.
முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசித்து பிரமாணத்திலே நிலைத்திருந்தால் முன்மாறி பின்மாறி வரும். முன்மாறின்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஆசீர்வாதங்களை கொடுப்பார். தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட உடனே முன்மாறி மழை பெய்யும். அப்படின்னா அவங்களுடைய சாபங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உடனே விடுதலை ஆக்குவார். நாளைக்கு நாளானைக்கு நல்லா இல்லை, அதான் முன்மாறிங்கிறது. பின்மாறிங்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அதில் நிலைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் வளரும்போது பின்மாறிங்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னார், நான் காத்திருந்தேன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஆண்டவர் காசு கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அந்த கடைசி தருணத்தில் தான் ஐயோ பயிரெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சேன், ஆவிக்குரிய நிலைமையில கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்படி அற்புதம் செஞ்சார் அப்படி அற்புதம் செஞ்சார், இனி எனக்கு வந்து அற்புதம் நடக்க மாட்டேங்குத அப்படின்னு நம்ம காத்திருந்து இப்படியே நிலைத்திருக்கும் போது பின்மாறி வந்ததுன்னா பயங்கரமாக ஆசீர்வாதம் வரும். மனுஷன் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவ ஜனங்களுக்கு தேவன் தருகிறார். அதனால் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தருடைய பிரமாணங்களை நேசிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். அப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகும் பொழுது முன்மாறி மழை பின்மாறி மழை நம்மளுக்கு இருக்காது. அப்படின்னா தேவன் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு கடந்து போய்விடும். எரேமியா 5:23-25 எரேமியா 5:23-25
ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமும் உள்ள இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதும் இல்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி
அப்படின்னா கர்த்தருக்கு பயப்பட்டு இருக்கும் பொழுதுதான் பின்மாறி மழை ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்மளுக்கு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம மனம் போன போக்கில் போனா என்ன நடக்குது, நம்முடைய துன்மார்க்க கிரியைகள் நம்முடைய பாவங்களே நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அதனால நாம ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் இம்மட்டும் ஆசீர்வதித்தார், இம்மட்டுமாக விடுதலை ஆக்கினார், இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலையானது அதில் தீமை இல்லை அப்படிங்கிற காரியத்தை நம்ம சிந்திச்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்குள்ள ஆசீர்வாதம் புதுசு புதுசாக வந்துட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா பின்மாறி மழை அப்படின்னா நிறைய கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம நம்மளை விட்டு போய்விடும். மீகா 2:10-11 வாசிப்போம். மீகா
2:10-11
போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால்
எழுப்புதல் நடக்குது, எங்க வந்து அனல் மூட்டம் வல்லமை நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல இசைக்கருவிகளை மீட்டு நல்ல பாட்டு பாடி இதுதான் வியாக்கியானம். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு வியாக்கியானம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவனுக்கு ஒரு வியாக்கியானம், ஊரலகமெல்லாம் சுத்தி பிரசங்கம் பண்றவனுக்கு ஒரு வியாக்கியானம், இப்போ நாம எல்லாம் அனல் மூட்டும் கீதங்களை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அப்பா பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்கும். அனல் வராது, ட்ரம் அடிக்கிறவன் குச்சி பறந்து போச்சுன்னா அந்த அனல் நின்று போயிடும். அனல் பாடிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், எல்லாம் நின்று போயிடும். அதே மாதிரி கஷ்டப்பத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தேவனை துதிக்கிற ஜனங்கள் இருக்காங்க. அப்போ அந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா உண்மையில் தான் இருக்கும். இப்படியாக மனம் போன போக்கில் போய் இங்கே போனால் பிரசங்கம் சரியிருக்காது, அங்கே போனால் பிரசங்கம் சரியிருக்காது. இன்றைக்கி கிறிஸ்தவங்க நிறைய பேர் இந்த சபைக்கு போகலாமா அந்த சபைக்கு போகலாமா அப்படின்னு ஒவ்வொரு சபையாக சுற்றி சுற்றி நடக்கிற ஆத்தமாக்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஏசிஏக்கு போவாங்க, ஏஜிக்கு போவாங்க, நம்ம தானே வண்டி இருக்குது கிளப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏசிக்கு போனால் நிறைய ஆளுக்கு வரும். பீச்சுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி சபைக்கு போகிற ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், பீச்சுக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு சபைக்கு போகிற ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. பைபிளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அங்கே போனால் கூட்டம் நிறையா வரும், நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பார்க்கலாம், நல்லா ஆடுவாங்க. நீங்கள் பார்த்ததில்ல? ஆமாம், இசை நல்லா இருந்ததுன்னா, மேலே தாளம் நல்லா இருந்ததுன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்டாக தாவீது தேவனை துதித்து பாடி நடனம் ஆடி பட்டுனா அது மாதிரி தாவீதை போல் நடனம் ஆடி அந்த பாட்டை போட்டு விட்ருவாங்க. நம்மளாரும் அந்த மாதிரி ஆடுவோம் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் அது தீட்டுப்பட்ட இடம், நீங்கள் எழுந்திருந்து உடனே ஓடணும், எழுந்திருந்து போங்கள், இது உங்களுக்கு இளைப்பாறுதல் இடம் அல்ல. ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போனால் பெரிய கூத்தாக உட்காந்து இருக்க சமாதானத்தெல்லாம் கெடுக்கிறதுக்கு தேவனுடைய நாமத்தை இன்றைக்கி வீணான காரியங்களில் வச்சு இன்றைக்கி பாடி துதித்து மகிமைப்படுத்தி இன்றைக்கு தேவனுக்கு மகிமை சேர்க்காமல் அவங்களே பாடி சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது நீங்கள் எழுந்திருந்து ஓட வேண்டும். ஏசையா 5:11-16 ஏசையா 5:11-16
அதிகாலையில்
அதிகாலையில் ஜபம் 1-ஆம் தேதி 5 மணிக்கு வந்துடணும்பாங்க. விடிய விடிய ஜபம், தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக இரவு முழுவதும் உட்காந்து ஜபம் பண்ணணும்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஆனால் சுரமண்டலம் நாதம் மேலே எல்லாம் இருக்கும் வழிய கத்தரின் கிரியிலை நோக்கிறதும் இல்லை, அவரை நீ கரங்களின் கிரியிலே சிந்திக்கிறது இல்லை. பாட்டு தான் போதை வந்த மாதிரி, போதை வந்தவன் கூட கொஞ்சம் ஆடிட்டு மாடிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு உக்காந்துக்குவான். இது போதை குடிக்காமையே இது பயங்கரமான போதையிலிருந்து பாடிட்டு இருப்பாங்க. ஆமாம், 13 வாசிப்போம். போதும் போதும், இந்த மேலே தாளமெல்லாம் வச்சு அங்க கொண்டாடுறாங்களே அவங்கள கனமுள்ளவர்கள். கனமுள்ளவர்னா யாரு? பிஷப்பு. எல்லாம் பெரிய பெரிய மீட்டிங் நடத்திட்டு உக்காண்டிருக்காங்க. அங்கே ஜனமான ஜனம் சேர்ந்து துதி ஆராதனை அக்னி அனல் மூட்டம் வல்லமை ஆராதனை அங்கே நடந்துட்டு இருக்குது. இந்த கனமுள்ளவர்கள் எல்லாம் பட்டினியில் சாகுறான். எப்படி பிரியாணி சாப்பிடாம வந்திருக்கானா? தேவனுடைய வார்த்தை இல்லாம பட்டினியில
சாகுறான்.
ஆத்மா பட்டினியா கிடக்குது. இந்த திரளான ஜனங்கள் என்ன
பண்றாங்கன்னா,
நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற வசனம், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வசனம் கிடைக்கும்னு சொல்லி போனா இங்க உட்காந்து எல்லாம் பாட்டு பாடி ஆடி டான்ஸ் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்காங்களே. நான் இதே நினைச்சா வந்தேன், இது போனால் சினிமா தேட்டரில் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தை பார்க்கலாமே. பார்த்தீங்களா, திரளான ஜனங்கள் நான் வறண்டு போகிறார்கள். ஜன என்னத்தையோ எதிர்பார்த்துட்டு வந்தா இங்கே என்னமோ கூத்து நடக்குது. தேன் பூச்சி தான் சுத்துச்சு, தேனை பார்க்கல. அதான் பைபிள் படிச்சாச்சுன்னா நான் எங்கேயும் போகல, இங்கே படித்தா
தெரிஞ்சுக்கிட்டேன்.
கரெக்ட் கரெக்ட். ஆனால் நான் பைபிளை படித்ததுனால நான் இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கேயும் போகல. ஆமாம், ஆண்டவர் வந்து என்னை அப்படி ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி சிறு வயசுலேருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதனால் அநேக காரியங்களை எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்படி கனமுள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பட்டினியில் சாகிறான். அந்த திரளான கூட்டத்தார் வந்து ஜீவ தண்ணீரை தேடி போய் கிடைக்காம என்னமோ நினச்சி போனால் இங்கே எப்படியோ என்னமோ கூத்து நடக்குது. இது வந்து புரஜாதிக்கு செய்கிற மாதிரி செய்கிறாங்களா, சினிமாக்காரங்க செய்கிற மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனையோடு திரும்பி வர்றாங்க. அதுக்கடுத்து வாசிப்போம். ஆமா, திற பெரும் வழியில் போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அழைக்கப்பட்டவங்க எல்லாம் எதுல போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரும் வழியில் போறாங்க. ஆமா, திரள் கூட்டம் எல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போய் நடத்துறாங்க. திரளான கூட்டம் எங்க சேருதோ அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும். அப்படி பாடிட்டே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டைட்டானிக் கப்பலை எப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட போய் கடலில் இறங்குச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு எழுப்புதல் முகாம் அனல் மூட்டும் வல்லமை கூட்டத்தை நடத்தி 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 இவனும் போவான், இவன் கூட போகிற ஜனங்களையும் கொண்டு போய் பாதாளத்துக்கு தெளிவிட்டு போவான். ஆமாம், தேவனுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, மனம் போல பூக்களை போய் பிரசங்கத்தை பண்ணுறது. அதுக்கடுத்து வாசிப்போம். தேவனுடைய ஆவி இல்லாம தேவனுடைய ஆவி இருக்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவன் அனுப்புற நியாய தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சங்கீதத்துல வாசமே என்னன்னு, கலங்கி பொங்குகிற மதுபானம் அவருடைய கையில் இருக்கிறது, அதை அவர் வார்க்கிறார். அப்போ இந்த துன்மார்க்கர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல கலப்படமான சாராயத்தை வச்சுருக்காரு, அவர் ஊற்றி கொடுத்துட்றாரு, நீங்கள் நல்லா குடிங்கன்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த கலங்கினது வந்து சாப்பிட மாட்டாங்க, சுத்தமானது தெளிவானது. ஆமாம், தெளிவு தேனாக இருக்கணும், இந்த கலப்படமெல்லாம் ஆகாது. பிரசங்கம் பண்ணும்போதே தெரியும் கலப்படமா வண்டலான்னு. ஆமாம், பிரசங்கம் பண்ணும்போதே தெரியும் இவர் கலக்கி அடிக்கிறாரா இல்லை தெளிவாக பேசுகிறாரான்னுங்கிறது. ஆமாம், வண்டல்லையும் கொஞ்சம் ருசி இருக்கும். ஆ ஓ அப்படியா, அதிக ருசி. ஆமாம், தெளி தேன் தான் சுத்தமானது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் பண்ணுறவங்களுக்கு, தேவனுடைய ஆவியை சிந்திக்காமல் தியானிக்காமல் மாய்மாலம் பண்ணுறவங்களுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து நியாய தீர்ப்பு புறப்பட்டு போகிறது. சோத்திரம். அதுக்கடுத்து என்னன்னு பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:12 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:12.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவிலிருந்து நீக்கப்படும் முறை அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தகளாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் சத்தியத்தை நேசிக்கிறாங்களா அல்லது பொய்யை நேசிக்கிறார்களா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். அது அவனுடைய மனசுக்கே விட்டு கொடுத்துட்றாரு. நீ சத்தியத்தை நேசிக்கிறியா பொய்யை நேசிக்கிறியா? அப்போது இன்றைக்கு சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். பொய்யை நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பொய்யின் ஆவியை கட்டளையிடுகிறார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு அது கூட சேர்ந்த நியாய தீர்ப்பு இருக்கு.
சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும் ஆக்கணிக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தகதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
ஆமா, கொடிய வஞ்சகம். என்ன கொடிய வஞ்சகம் யாருக்கா தெரியுமா?
புரிஞ்சிக்கவே முடியாது.
இல்ல, கொடிய வஞ்சகம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா மேலே வாசிக்கல, ரெண்டு வசனத்துக்கு முன்னால இருக்குது. இப்போ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறது யாரு? தடை செய்கிறவன் சொன்னா பரிசுத்த ஆவியானவர்.
தடை செய்கிறவன்,
ஆமா கரெக்ட், தடை செய்கிறவன் கரெக்ட் தான், பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறார். எது தடை செய்கிறார்? அக்கிரமத்தின் ரகசியத்தை இருதயத்திலிருந்து வெளியில வராதபடி யார் தடை பண்றாரு? பரிசுத்தாவியானவர். அப்போ நம்ம எல்லாருடைய இருதயமும் பாவமும் அழுக்கும் வஞ்சனையும் நிறைஞ்ச இருதயம். ஆனா இந்த இருதயத்துல பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருடைய இருதயத்துல அது இல்லாம போயிடுச்சு. நிறைய பேருடைய இருதயத்தில் இருந்தாலும் இந்த பரிசுத்தாவியானவர் இந்த அக்கிரமம் வந்து வெளியில் வராதபடி அதை தடை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனை விட்டு நீங்கும் பொழுது என்ன நடக்கும்? அக்கிரமத்தினுடைய ரகசியம் வெளியே வரும். அக்கிரமத்தினுடைய ரகசியம் வெளியே வரும் பொழுது 10 வசனம் வாசிப்போம். பெற்று கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் என்றைக்கு பரிசுத்தாவியானவர் அவர்களை விட்டு விலகுகிறாரோ அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவனுக்குள்ளே இருந்த ஆவியும் கிருபையும் வல்லமைகள் எல்லாமே இந்த அக்கிரமத்தினுடைய கிரியெல்லாம் மாறி. 9 வசனம் வாசிப்போம்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்.
ஆ போதும். அப்போ பரிசுத்தாவி இருக்கும்போது நல்ல நிலைமையில் அற்புதம் அடையாளம் செஞ்சுட்டு இருந்தான். பரிசுத்தாவி அவனை விட்டு போகும்போது என்ன நடக்குது? சாத்தானுடைய அடையாளம் அற்புதம் தான் அங்கே நடக்குது. இன்னைக்கு அற்புதம் அடையாளம் இந்து கோயிலையும் நடக்குது, மந்திரவாதிகிட்டையும் நடக்குது, முஸ்லீம் கோயிலையும் நடக்குது இருக்குது. அப்போ உண்மையானதை பொய்யானதான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தாதான் அதை உண்மையானதா பொய்யானதான் கண்டுபிடிக்க முடியும். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நிறைய பேர் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு போனாங்கன்னா அவன் தான் ஏமாந்துருவான். அப்படியாக பரிசுத்தாவியை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அக்கிரமத்தினுடைய ரகசியம் காக்கப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் அவனை விட்டு வெளியே போகும் பொழுது அவனுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது என்ன அற்புதத்தையும் அடையாளத்தையும் நன்மைகளையும் செய்கிறாரோ அத்தனையும் விசுவாசனுடைய வல்லமையாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறி அது தேவன் ஒரு நியாய தீர்ப்பாகவே அவர்களை அனுப்புகிறார். இதுதான் கொடிய வஞ்சகம். இன்றைக்கு நான் வந்து நிறைய பேர் தேவனை விட்டு விலகி போகிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதையும் கூட சேர்த்துட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பொய்யான அற்புதத்தையும் அடையாளத்தையும் சாத்தானுடைய ஆவியை விட்டுறாரு. 2 தெசலோனிக்கேயர் 2 13-17 வரை.
நாங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையிலாவது நிருபத்தினாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நித்திய ஆறுதலை நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயத்தை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா நாம எதுல தேறி இருக்கணும்? எல்லா நல் வசனங்களிலும். வசனம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு நற்கிரியை செய்யணும். அப்படின்னா இராணுவ ரகசியம் தெரிஞ்ச மாதிரி பைபிளில் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்தால் தான் அந்த ரகசியங்களை இணைக்கிறதுக்கு முடியாது. அது வந்து இணைச்சி நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம ரகசியங்களை தெரிஞ்சிருக்கிற மாதிரியே நம்ம நற்கிரிகளையும் செய்யணும். இப்படி இருந்து அது நம்மளை தேட்டணும். இன்றைக்கி இது இல்லாமல் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை விட்டு விலகி போகும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி உலக பொருளுக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் ஓடுகிற சமயத்தில் இந்த பொய்யான அற்புத அடையாளத்தில் மயங்கி தான் இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொடிய வஞ்சகத்தில் அகப்படாமல் இருக்கும்படி நம்மளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி இருக்கிறோமா, அல்லது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோமா, பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு தீர்க்க தரிசனையும் உணர்த்துகிறாரா, ரகசியங்களை உணர்த்துகிறாரா, நற்கிரிகளை நம்ம வச்சு செய்ய வைக்கிறாரா அப்படிங்கிறத நாம் பரிசோதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்து நம்முடைய பாவம் என்ன, நீதி என்ன, நியாய தீர்ப்பு என்னங்கிறது கண்டித்து உணர்த்துறாரா? இல்லைன்னா அவங்களாம் சரியில்லை, அதனால் நான் செய்கிற பாவம் அவங்கள கூட ரொம்ப கம்மி தான், அவன் 1000 ரூபா திருடுனா நான் வந்து 10 ரூபா தானே திருடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாம் நியாயப்படுத்துகிறோமா? அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்படி நாம் பரிசுத்தாவியானவர் கீழ்ப்படிந்தால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போய் பரிசுத்தாவியானவர் நம்மை விட்டு விலகி போகிற சமயத்தில் நம்மளுக்குள்ளே இருக்கிற அக்கிரமத்தினுடைய ரகசியம் என்னங்கிறது அப்போ தான் வெளியே வரும். அது பொய்யான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அது தேவன் கட்டளை இடுகிறார். எப்படி வந்து சவுல் ராஜா கிட்ட ஆண்டவர் நல்ல ஆவியை கொடுத்துருந்தார், ஆனால் தேவனை விட்டு விலகி போகும்போது அந்த நல்ல ஆவி என்னாச்சு? அதை எடுத்துட்டு வேறொரு ஒரு பொல்லாத ஆவியை கட்டளையிட்டார். அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களுக்கு தேவன் நல்ல ஆசீர்வாதங்களை, முன்மாறி மலை பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுகிறார். என்றைக்கு ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை விட்டு விலகி உலக காரியங்களுக்கு, பணத்துக்கும் பெயருக்கும் புகழுக்கும் ஓடுறானோ அன்னைக்கு அற்புதம் அடையாளமெல்லாம் நடக்கும். ஆனால் அது ஆண்டவருடையது இருக்காது, எல்லாம் சாத்தானுடையதாக இருக்கும். அதனால் தேவன் அந்த கொடிய வஞ்சகத்திலிருந்து நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னால் முன்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ நம்ம எல்லாம் பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருந்தால் நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா அல்லது சாபங்கள் இருக்கிறதா? பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வழி நடத்துது, நம்மளை ஆற்றி தேற்றுகிறது. பரிசுத்தாவியினுடைய சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு தேவ ஆவியானவரை விட்டு விலகிறோமோ அன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மை தொடர்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.